வாரம் ஓர் அலசல் பேராசை எனும் நெருப்பு.
உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, தொடர்பு ஊடகங்கள் என்னென்ன பண்ணுது பாரம்மா.
அன்பு இஸ்லாமிய நெஞ்சங்களே, இத்திங்கட்கிழமையன்று நீங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடிய தியாக திருநாளம் பக்ரீத் பெருநாளுக்கு எம் இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். ஈத் உல் அசா எனும் நோன்பை குறிக்கும் இந்த பக்ரீத் பெருநாள் கடமையை செய்வதாலேயே உண்மையான இன்பம் பிறக்கின்றது என்பதை உணர்த்தி கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து தவறக்கூடாது என அறிவுறுத்துகின்றது. இந்த நல்ல நாளில் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை நினைவுபடுத்துவது வாழ்வுக்கு பயன் தரும். அக்கிரமம் செய்கிறவர் நிச்சயமாக அவரையே அக்கிரமத்தில் மூழ்கடிக்கின்றார். ஆனால் அவரால் இதை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. பேராசையை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மை பேசுங்கள், அது அழிவை தந்தாலும் முடிவில் வெற்றியை தரும். இவ்வாறு ஒவ்வொரு மதமுமே மனித சமுதாயத்துக்கு எளிய உயர்ந்த வழிமுறைகளை போதித்து வருகின்றது. அப்போதனைகளை அனைத்து மக்களும் பின்பற்றி வாழ்ந்தால் இந்த பூமி வன்முறைகளும் போர்களும் இல்லாத சொர்க்கமாக விளங்கும். பேராசையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், இறைவன் தமது கனவை நனவாக்குவதற்கு பேராசை தடையாயிருக்கின்றது, எனவே வெளிவேடம், பேராசை, தற்பெருமை இவை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று இஞ்ஞாயிறு திருப்பலி மறையுறையில் கூறினார்.
Il sogno di Dio si scontra sempre con l'ipocrisia di alcuni suoi servitori.
கடந்த வியாழன் மாலையும் வெள்ளி காலையும் நமது நேர்காணல் நிகழ்ச்சியில் மதுரை பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் கூறியது போல,
இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்துக்கள் அதிகம் அதிகமாக பெருகிக் கொண்டே போகின்றன. திருமணம் முடித்த 6 மாதங்களிலே விவாகரத்து, 3 மாதங்களிலே விவாகரத்து, 2 மாதங்களிலே விவாகரத்து, 1 மாதத்தில் ஏன் 1 வாரத்தில் கூட விவாகரத்து பெறுவதற்காக மறை மாவட்டங்களை அணுகின்ற தம்பதியர்கள் உண்டு. குடும்பத்தை நடத்துவதிலும் குடும்பத்தை சிறப்பாக கொண்டு செல்வதிலும் அக்கறை இருப்பதாக தெரியவில்லை.
நம் சமுதாயத்தில் ஆன்மீக வாழ்வின் மீதான நாட்டம் குறைந்து பணத்தின் மீதான தேடல் அதிகமாகியுள்ளது. திருமணமான 1 வாரத்தில் கூட திருமண முறிவுக்கு விண்ணப்பிக்கின்றனர். இன்னும் கருக்கலைப்பு, கருக்கொலை போன்ற விவகாரங்கள், இவையெல்லாம் திரு அவையின் மெய்ப்பு பணிக்கு சவால்களை முன்வைக்கின்றன. அதனால் இவை பற்றி கலந்து பேசுவதற்காக 14 திருமணமான தம்பதியர் உட்பட கர்தினால்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் என உலகின் 253 பிரதிநிதிகள் வத்திக்கானில் இத்திங்களன்று 2 வார உலக ஆயர்கள் மாமன்றத்தை தொடங்கியுள்ளனர். இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தை இஞ்ஞாயிறு காலை 10 மணிக்கு வத்திக்கான் பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் திருப்பலி நிகழ்த்தி தொடங்கி வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதில் மறையுரையாற்றிய திருத்தந்தை,
Il profeta Isaia e il Vangelo utilizzano l'immagine della vigna del Signore. La vigna del Signore è il suo sogno, il progetto che egli coltiva con tutto il suo amore, come un contadino si prende cura del suo vigneto.
இஞ்ஞாயிறு வாசகங்களில் இறைவாக்கினர் ஏசையாவும் நற்செய்தியும் ஆண்டவரின் திராட்சை தோட்ட உருவகத்தை பயன்படுத்தியுள்ளனர். விவசாயி தனது திராட்சை தோட்டத்தை பற்றி அக்கறை எடுப்பது போன்று ஆண்டவர் தமது திராட்சை தோட்டத்தை தமது அன்பால் பேணி வளர்க்கும் திட்டத்தை கொண்டுள்ளார். இத்திராட்சை தோட்டம் ஆண்டவரின் கனவாகும். இறைவனின் கனவு அவரது மக்களே. தமது மக்கள் புனித மக்களாக நீதியின் கனிகளை மிகுதியாக அளிப்பதற்காக மிகுந்த பொறுமையோடும் அன்போடும் அவர்களை நட்டு பேணி வளர்த்தார். ஆனால் இறைவனின் கனவு ஏமாற்றத்தையே அளித்தது. நற்கனிகளை தரும் என்று காத்திருக்க காட்டுப்பழங்களை அவை தந்தன. இறைவன் நீதியை எதிர்பார்த்தார். ஆனால் இரத்தம் சிந்தலையும் நீதியற்ற நிலையையும் கடும் துன்பத்தின் அழுகையையும் அவர் பார்த்தார். அத்தோட்டத்தில் வேலை செய்த விவசாயிகளே இறைவனின் திட்டத்தை பாழாக்கினர். அந்த விவசாயிகள் பேராசை மற்றும் தற்பெருமையினால் தாங்கள் விரும்பியவாறு செய்து திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டனர். இதனால் இறைவனின் தமது மக்களுக்கான கனவு உண்மையாகாமல் அவர்கள் தடை செய்தனர். பேராசைக்குரிய சோதனை எப்பொழுதும் இருக்கின்றது. பணம் மற்றும் அதிகாரத்துக்கான பேராசை. இந்த பேராசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தீய மேய்ப்பர்கள் பிறர் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்துகின்றனர். ஆனால் அச்சுமைகளை சுண்டு விரலால் கூட அவர்களால் அசைக்க முடியாது.
In questo caso il Signore ci chiede di prenderci cura della famiglia, che fin dall'origine è parte integrante del suo disegno di amore per l'umanità. Noi siamo tutti peccatori, e anche per noi ci può essere la tentazione di impadronirci della vigna a causa della cupidigia.
இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். அன்பர்களே, நல்லதொரு அன்பு சமுதாயம் அமைய வேண்டுமென்ற இறைவனின் கனவை நனவாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்குமே உள்ளது. ஒரு வாரத்திற்கு மேலாக ஹாங்காங்கில் ஆட்சித் தலைவருக்கான தேர்தலில் ஜனநாயக சீர்திருத்தத்தை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரிட்டனின் காலனியாக இருந்து வந்த ஹாங்காங் 1997 சீனாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. அது முதல் ஒரு நாடு இரு அரசமைப்பு என்ற கொள்கையின் அடிப்படையில் ஹாங்காங்கை சீனா நிர்வகித்து வருகின்றது. இந்நிலையில் ஹாங்காங் ஆட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் 2017 நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களை சீன அரசு நியமிக்கும் குழுதான் தேர்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களும் ஜனநாயக ஆதரவு அமைப்பினரும் போராடி வருகின்றனர்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற கொள்கையின் சின்னமாக உடல் முழுவதும் இயந்திர பாகங்கள் சுழலும் சிங்கம் படத்தை அறிமுகப்படுத்தி இது சிங்கம் எடுத்து வைக்கும் முதல் அடி என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்தியா எனும் சிங்கம் இப்போதுதான் தன்னை சிங்கமாக உணர்ந்து முதல் அடியை எடுத்து வைத்திருக்கின்றது என்பதை அவர் சொல்ல விரும்பியதாக தி இந்து நாளிதழ் கணித்துள்ளது. உண்மையில் எதற்காக மோடி பிரதமராக வேண்டும் என்று இந்திய பெருநிறுவனங்கள் அவரை முன்னிறுத்தியதோ அந்த நோக்கத்தை நோக்கி மோடி எடுத்து வைத்திருக்கும் முதல் அடி இது. இந்தியாவில் உருவாக்கி விற்கப் போகின்றோமா, இந்தியாவை அறுத்து விற்கப் போகின்றோமா? இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை, ஆனால் அது கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். இந்தியாவின் தொழில் கொள்கையில் நிச்சயம் மாற்றம் தேவை, ஆனால் அது இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் அறநெறிகளையும் சிதைக்காமல் நம் சமூகத்தில் தொழில்முறை கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் மாற்றமாக இருக்க வேண்டும். உயிருள்ள சிங்கத்தின் இயக்கத்தை இயந்திர பாகங்களின் இயக்கமாக பார்க்கும் நவீன இயந்திர சிந்தனையிலிருந்து அல்ல, நம்முடைய அறம்சார் தொழில் வரலாற்றிலிருந்தே நாம் நமக்கான பாடத்தை பெற முடியும் என்று அவ்விதழ் கட்டுரை வெளியிட்டுள்ளது.
பாதாளம் வரை பாயும் பணவரி, பதற வைக்கும் செம்மண் கொள்ளை, அரசுக்கு 1,500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என புகார் சொல்லி தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நடக்கும் செம்மண் கொள்ளை என்று இஞ்ஞாயிறன்று ஒரு செய்தியை வாசித்தோம். அன்பர்களே, இத்தகைய செய்திகளை நாம் வாசிக்கும்போது பேராசை மனிதரை எப்படியெல்லாம் செயல்பட தூண்டுகின்றது என்று சிந்திக்க வைக்கின்றது.
நண்பர்களாக இருந்த ஒரு குருவியும் காகமும் ஒரு நாள் இறைதேடச் சென்றன. ஒரு பாயில் தானியங்கள் காய வைத்திருப்பதை காகம் கண்டது. இந்த தானியங்களை நம் இருவரில் நிறைய சாப்பிட்டு வெற்றி பெற்றவர் மற்றவரை தின்றுவிடலாம் என்றது காகம். காகம் ஏதோ வேடிக்கைக்கு சொல்லுகின்றது என்று நினைத்து குருவி சிரித்துக்கொண்டே ஒத்துக்கொண்டது. குருவி ஒவ்வொரு தானியமாக கொத்தி கொத்தி தின்றது. ஆனால் காகம் திருட்டுத்தனம் செய்தது. தான் தின்ற ஒவ்வொரு தானியத்துக்கும் அதைப்போல் 1/3 பாய்க்கு அடியில் குருவிக்கு தெரியாமல் மறைத்துவிட்டது. நான் தான் ஜெயித்தேன், இப்போது உன்னை தின்னப் போகின்றேன் என்றது காகம். காகத்தின் சூழ்ச்சியை குருவி புரிந்து கொண்டது. சரி, நான் சொன்ன சொல் மீறமாட்டேன், ஆனால் என்னை தின்பதற்கு முன்பாக நீ உன் அலகை சுத்தம் செய்து கொண்டு வா, நீ கண்டதையெல்லாம் தின்னும் அசுத்தமானவனாயிற்றே என்று குருவி பதிலளித்தது. காகம் உடனே ஆற்றை நோக்கி சென்றது. ஆனால் ஆரோ, நீ கண்ட அசுத்தங்களையெல்லாம் தின்பதாக எல்லாரும் கூறுகின்றார்களே, உன்னுடைய அலகை என் நீரில் கழுவ வேண்டும் என்றால் பானை ஒன்று கொண்டு வந்து அதில் தேவையான அளவு நீர் மொண்டுகொள் என்று பதில் கூறியது. காகம் பானைக்காக கிராமத்திலுள்ள குயவரிடம் சென்றது. குயவரோ, நீ களிமண் கொண்டு வந்தால் பானை செய்து தருகின்றேன் என்றார். களிமண் எடுக்க காகம் வயலுக்குச் சென்று மண்ணை கொத்த துவங்கியது. நீ அழுகிய பொருட்களையும் அசுத்தங்களையும் தின்பவன் என்பது உலகமறிந்த உண்மை. உன் அழகால் மண்ணை கொத்த நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையானால் மண்வெட்டியால் எடுத்துக்கொள் என்றது பூமி. மண்வெட்டி வாங்க கொல்லர் ஒருவரை தேடிச் சென்றது காகம். என் உலையில் இப்போது நெருப்பு இல்லையே, நான் மண்வெட்டி செய்து தர வேண்டுமானால் நீ நெருப்பு கொண்டு வர வேண்டும் என்றார் கொல்லர். காகம் அருகிலிருந்த ஒரு வீட்டில் சமைத்து கொண்டிருந்த பெண்ணிடம் நெருப்பு துண்டு கேட்டதும் அதை எப்படி எடுத்துச் செல்வாய் என்று கேட்டார் அப்பெண். என் முதுகின் மேல் என்றது காகம். அப்பெண்ணும் நெருப்புத் துண்டை காகத்தின் முதுகின் மேல் வைத்தார். காகத்தின் இறக்கைகள் தீப்பிடித்து எரிந்தன. பேராசை பிடித்த காகம் தீயில் எரிந்து சாம்பலாயிற்று.
பேராசை பெருநட்டம் மட்டுமல்ல, அது நம் வாழ்வையே அழிக்கும் நெருப்பு. பேராசை பெருநட்டம் வெறும் பழமொழி மட்டுமல்ல, அது பலரின் அனுபவமும் கூட. பிறருக்கு துன்பம் வரும் வண்ணம் ஆசைப்படுவது பேராசை. எனவே போலித்தனம், பேராசை, தற்பெருமை இவற்றை வாழ்விலிருந்து விலக்கி வைப்போம்.
ஜபமாலை ஜபிக்கும் போது
பேராசையினும் நெருப்பு. இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.